2017 ஜனவரி மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் பசுமை போராளி எம் ரேவதி பகுதி 2 உரையாடல் சி கே வெங்கட்ராமன் அவர்கள், உதவி அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ரேவதி 15 வருடங்களாக இயற்கை பாரம்பரிய விவசாயம், புதிய வேளாண்மை தொழில்நுட்பம் பற்றியும், நுகர்வோர் நலம், விவசாயிகளின் வாழ்க்கை மேம்பாடு, பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது பற்றியும் ஆராய்ச்சியும் களப்பணியும் செய்து வருகிறார். 11 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் இரசாயன முறை விவசாயத்தை கைவிட்டு நிலையான இயற்கை விவசாயத்திற்கு மாற ரேவதியின் இன்ஸ்பயர் அமைப்பு வழிகாட்டியுள்ளது. சென்ற இதழ் நேர்காணல் இங்கே தொடர்கிறது. தென்றல், விதையில்லா பயிர்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானவை? ரேவதி. விதை என்பது தமிழ் பெயர் சொல்லாகவும் வினை சொல்லாகவும் இருக்கிறது. விதை என்றாலே உயிர், அது ஒரு ஜெனிட்டிக் மெட்டீரியல். அப்படி இருக்க விதையில்லாமல் ஒரு பயிர் உருவாகிறதென்றால் அது இயற்கைக்கு, சூழலுக்கு, உண்பவர்களுக்கு ஆபத்து தான். விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் இடுபொருள் விற்பனையாளரையே சார்ந்து வாழ வேண்டியதாக இருக்கிறது. அந்த விதைகள் ஆய்வுக்கூடங்களில் மாற்றி அமைக்கப்படுகின்றன. அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி செய்தால்தான் விளைச்சலை எடுக்க முடியும். பணமில்லை, சூழல் சரியில்லை என்று உங்களால் மாறவோ மாற்றிக்கொள்ளவோ முடியாது. அவர்கள் சொல்வதை கட்டாயம் பின்பற்றியாக வேண்டும். கம்பெனிகள் ராயல்டியாக நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு போகின்றன. முளைக்காத விதை செடிகளில் அமர்ந்துவிட்டு வேறு பூக்களுக்கு சென்று அமரும் தேனீக்கள் பூச்சிகளால் அந்த செடிகளும் மலராகும் அபாயம் உண்டாகிறது. நம் சுற்றுச்சூழல் மண்டலமும் பெரும் பாதிப்பை அடைகிறது. விதையில்லா பயிர்கள் நமது சூழலுக்கும் விவசாயத்துக்கும் மிகப்பெரிய சவால். சுனாமி பாதித்த நிலங்களை எப்படி மீட்டெடுத்தீர்கள்? சுனாமி வந்த நிலங்களில் உப்பின் அளவு 23% அதிகரித்திருந்தது. கடலோர மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். சுனாமி அவர்களுக்கு பேரழிவை தந்தது. பயிர் விளைச்சல், வீடு, சுற்றம் என எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் சோகத்திலும் இருந்தனர். விளைநிலங்கள் கடலின் சேற்றாலும் உப்பாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. அதை ஆராய்ச்சி செய்தவர்கள் இந்த நிலம் சரியாவதற்கு 10 ஆண்டு அல்லது அதற்கு மேல் ஆகலாம், அதுவரை வேறு தொழில் செய்யுங்கள், இதில் இப்போதைக்கு விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது என்று கூறிவிட்டனர். நாங்கள் அந்த மண்ணை ஆய்வு செய்த பின் 6 மாதத்தில் பழையபடி விவசாயம் செய்ய முடியும் என்று நம்பிக்கை ஊட்டினோம். அரசு நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், பன்னாட்டு நிறுவனங்கள் என எல்லாரிடமும் இதை சொன்னோம். இயற்கை சார்ந்த இடுபொருட்களை கொண்டே இவற்றை செய்ய முடியும் என்று சொன்னோம். ஆனால் நிறுவனங்கள் சுனாமி மாதிரி பாதிப்புகளுக்கு இந்த முறைகள் சரிவராது என்று நினைத்தன. அதனால் நாங்களே இறங்கி வேலை பார்த்தோம். கிழக்கு கடற்கரையை ஒட்டிய 2 கிராமங்களை தத்தெடுத்து விவசாயிகளுடன் சேர்ந்து சுனாமி நிலமீட்பு பணிகளை ஆரம்பித்தோம். எங்கள் தொழில்நுட்பங்களை அவர்கள் பின்பற்றினர். 4 மாதங்களில் உப்பு முழுமையாக போய்விட்டது. நிலத்தில் பசுமை திரும்பியது. இயற்கையின் பூரண ஆசை எங்களுக்கு இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவையான காலத்தில் மழை பொழிந்தது. விரைவிலேயே நிலம் பழையபடி விளைச்சலை தருவதாக மாறியது. இந்த செய்தி மீடியா மூலம் பரவி உலகளாவிய கவனம் கிடைத்தது. இந்திய ஊடகங்களும், வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, BBC போன்ற வெளிநாட்டு ஊடகங்களும் விரிவாக அதனை வெளியிட்டன. மிச்சிகன், கலிபோர்னியா, ஹார்வர்ட் போன்றவற்றிலிருந்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் அங்கே வந்தன. அப்போது ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களும் வருகை தந்து பாராட்டினார். பலருக்கும் எடுத்துச் சொன்னார், இதிலிருந்து வரும் வருமானத்தில் 1 பைசாவை கூட குடிப்பதற்காக செலவழிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை அவர் தன் கைப்பட எழுதி எடுத்து வந்திருந்தார். அங்குள்ள மக்களிடம் எடுத்து சொல்லி ஒப்புதலை பெற்றார். மறக்க முடியாத நாட்கள் அவை. அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் சுனாமி நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு திட்டத்தின் தூதுவராக வந்தார். இங்கே வரும் முன்பு இலங்கை, இந்தோனேசியா எல்லாம் பார்த்துவிட்டு வந்திருந்தார். எங்கள் பணிகளை பற்றி கேள்விப்பட்டு நாகப்பட்டினத்துக்கு வந்தபோது நாங்கள் அவரை சந்தித்தோம். இதையே சுனாமி பாதித்த மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடாது என்று அவர்தான் கேட்டார். அந்த நாடுகளிலிருந்து அழைப்பு வருவதற்கும் அவர் துணை செய்தார். நாங்கள் இந்தோனேஷியா சென்றோம். 32 தீவுகளில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எங்கள் பணிகளை செய்தோம். விரைவில் அவை சீரமைக்கப்பட்டன. பிறகு இலங்கைக்கு போனோம். இலங்கையில் கிழக்கிலும் வடக்கிலும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அப்போது போர் வேறு நடந்து கொண்டிருந்தது. அங்கு மிக கடுமையாக நிலம் பாதிக்கப்பட்டு உணவு உற்பத்தி நின்றிருந்தது. வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் வரவில்லை. ஏறக்குறைய பசி பட்டினி பஞ்சம் நிலவிய காலகட்டம் அது. 7 மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு போனோம். அவர்கள் மகத்தான வரவேற்பு அளித்தார்கள். வெளியில் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்பதால் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் விரும்பி வரவேற்றார்கள். தொடர்ந்து பல நாடுகளில் உப்பால் பாதிக்கப்பட்ட நிலங்களை மீட்கும் பணி எங்களுக்கு அமைந்தது. கடலூரில் மழை வெள்ளம் பாதித்தவர்களுக்கு நீங்கள் நிறைய உதவி இருக்கிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். கடலூரில் கடந்த 10 ஆண்டுகளில் 4வது முறையாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முதலில் சுனாமி வந்தது, பின்னர் நீலம் தானே புயல்கள். கடந்த ஆண்டில் பெருமழை வெள்ளம் அடுக்கடுக்காக ஏற்பட்ட பாதிப்பால் கடலூரின் பெருமளவு நிலப்பகுதி வெகுவாக சீரழிந்து போய்விட்டது. முதலில் பயிர்கள் பாதிக்கப்பட்டன, பின்னர் புயலால் மரங்கள் சாய்ந்தன. சமீபத்து பெருமழையால் நிலம் முற்றிலுமாக பாதிப்படைந்தது. காரணம், 42 நாட்கள் இங்கு தொடர்ந்து மழை பெய்தது. 8 மணி நேரத்தில் 45 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்திருக்கிறது. ஊர்களே வெள்ளக்காடாகி மக்கள் வெளியேறி விட்டனர். 2 நாட்கள் கழித்து திரும்பி போய் பார்த்தபோது வீடுகள் இழிந்து பொருட்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பாதைகள் உருக்குலைந்து காட்சியளித்தன. விவசாய நிலங்களோ 15 அடி உயர மணற்குண்டுகளாகிவிட்டன. போர்வெல் மோட்டார் ஏன் வீடுகள் கூட அதற்குள் புதைந்து விட்டன. நாங்கள் டிராக்டர்கள் எல்லாம் கூட மணற்குன்றுக்குள் இருந்து தோண்டி எடுத்தோம். மருத நிலமாக செழிப்பாக இருந்த பகுதிகள் பாலை நிலமாக மாறிவிட்டன. எப்படி சீ செய்வது என்பது தெரியாத விவசாயிகள், விவசாயத்தை நம்பி வாழ்ந்த ஏழைகள் வேறு வேலை தேடி கிராமத்தை விட்டு கூட்டம் கூட்டமாக வெளியேற ஆரம்பித்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் பன்ருட்டி தாலுகாவில் உள்ள ஒரு கிராமத்தில் எங்கள் பணியை துவங்கினோம். அது மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் புல்டோசர் போன்ற கனரக இயந்திரங்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணியில் இறங்கினோம். முன்ன அனுபவம் இருந்ததால் அதை சிறப்பாக செய்ய முடிந்தது. 1 ஏக்கருக்கே 3500 ரூபாய் தான் செலவானது. மேடுகளை அகற்றி பள்ளங்களை நிரப்பி நிலத்தின் மேல் மண்மூடி இருந்ததை நீக்கி எங்கள் தொழில்நுட்பத்தால் அந்த மண்ணை விளைச்சல் தரும் விளைநிலமாக்கினோம். இந்த முயற்சியில் எங்களுக்கு துணை இருந்தது அசோசியேஷன் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் AID என்ற அமெரிக்காவில் செயல்படும் தன்னார்வ அமைப்பு. இப்போது அவர்களுடைய அழைப்பின் பேரில்தான் அவர்களின் 36 கிளைகளை பார்ப்பதற்காக நான் அமெரிக்கா வந்திருக்கிறேன். இந்த அமைப்பு இந்தியாவில் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறது. கடலூரில் நாங்கள் செய்த பணியின் போது எய்ட் எங்களுக்கு துணை நின்றது. தற்போது 45 கிராமங்களில் இந்த பணிகள் முற்றிலுமாக முடிந்து நிலம் விவசாயத்திற்கு தயாராகிவிட்டது. இயற்கை விவசாய பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கள் பணிகளில் கடலூரில் ஈடுபட ஆர்வமுள்ளவர் சேர்ந்து கொள்ளலாம். எங்கள் அலுவலகம் நெய்வேலி இந்திரா நகரில் இருக்கிறது. நேரில் அப்பணிகளை பார்க்கலாம், தன்னார்வலர்களாக இணைந்து உதவலாம், விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டலாம். 2வது கட்டத்தில் சென்னை இன்ஃபோசிஸ் விதைகளை வழங்கி உதவியது. கிட்டத்தட்ட 10 டன் விதைகளை விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினார்கள். தென்றல் இன்ஸ்பயர் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனம் என்னென்ன செய்கிறது? ரேவதி, எங்களுடைய முக்கிய பணி ஆராய்ச்சி. அதனை விவசாயிகளுடன் இணைந்தும் மேற்கொள்கிறோம். அவர்களையும் விவசாய விஞ்ஞானிகளாக மாற்றியிருக்கிறோம். அவர்களுக்கு பண்ணை பதிவேடு கொடுத்து தொடர்ந்து தகவல் கொடுக்க சொல்கிறோம். அதை வைத்து மேற்கொண்டு பணிகளை திட்டமிடுகிறோம். தொடக்க நிலையில் ஆரம்பித்து எக்ஸ்பர்ட் லெவல் வரை பலவித பயிற்சிகளை வழங்குகிறோம். 32 வகையான தலைப்புகளில் வருடம் முழுக்க பயிற்சிகள் நடக்கின்றன. இது தவிர்த்து இயற்கை பேரிடர் குறித்து தகவல் வந்ததும் நாங்களே நேரடியாக சென்று ஆலோசனை வழங்கி நிலங்களை மீட்டுக் கொள்கிறோம். இந்தியாவில் அதிகமாக விவசாயிகளின் தற்கொலைகள் நிகழும் இடங்களுக்கு அங்குள்ள அமைப்புகளின் அழைப்பில் சென்று சீரான விவசாயம் செய்ய ஆலோசனை வழங்குகிறோம். இந்தியாவில் சுமார் 700 நிறுவனங்கள் எங்களுடன் தொடர்பில் இருக்கின்றன. புதிய தொழில்நுட்ப முறைகளை சொல்லித்தருகிறோம், தைரியப்படுத்துகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் இடங்களில் குளம் வெட்டுகிறோம். எங்கள் பயிற்சி மையத்திலேயே நாங்கள் 5 குளங்களை வெட்டியிருக்கிறோம். மழை அதிகமாக பெய்யும் போது நீரை சேகரிக்கிறோம். அதை கொண்டு 12 ஏக்கர் நிலத்தில் வருடம் பூராவும் 1000க்கும் மேற்பட்ட பயிர் வகைகளில் விவசாயம் செய்கிறோம். இதனால் பண்ணைக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கிறது. இவை தவிர்த்து இன்ஸ்பயர் மூலம் உலகம் முழுக்க பல நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு கருத்து பரிமாற்றம், கருத்தரங்கம், கலந்துரையாடல் எனவும் பணியாற்றுகிறது. இயற்கை விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக பல நாடுகளுக்கும் போகிறீர்கள். அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செய்திருக்கிறேன். அங்கே பில் மாரிசன் தெர்மோகல்ச்சர் என்ற கான்செப்டை உருவாக்கியவர். எங்களை ஆஸ்திரேலியாவுக்கு அமைத்து தமது முறையை கற்றுக் கொடுத்தார். இத்தாலியில் நடந்த ஸ்லோ ஃபுட் மாநாட்டிற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக அழைக்கப்பட்டிருந்தேன். உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த 4000க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடையே கருத்து பரிமாறம் முடிந்தது. ஹாங்காங்கில் நடந்த ஒரு மாநாட்டுக்கு அங்கிருக்கும் ஆராய்ச்சி நிறுவனம் அழைத்திருந்தது. விவசாயத்தின் மீது அரசுகள் பாராமுகமாக இருக்கின்றன என்பது உண்மையா? பாராமுகமாக இருப்பதாக சொல்ல முடியாது. விவசாய வளர்ச்சிக்காக அரசு நிறைய செலவழிக்கிறது, நிறைய திட்டங்களை உருவாக்குகிறது. துரதிருஷ்டவசமாக எது இன்றைக்கு விவசாயிக்கு தேவை என்பது இன்னமும் அரசுக்கு எட்டாத ஒன்றாகவே உள்ளது. இதுவரை சென்ற பாதையிலேயே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்களும் நவீன தொழில்நுட்பங்களும் கடன்களும் கடன் தள்ளுபடிகளும் விவசாயத்தை மேம்படுத்த பெரிதும் உதவும் என்று அரசு நம்புகிறது. நடைமுறையில் அவை பெரிதாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. இதனால் முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு செயல்முறையை உருவாக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இன்னமும் கொஞ்ச காலம் பிடிக்கும். அதனால் இது மெதுவாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தின் எதிர்காலம் என்ன? இயற்கை முறை விவசாயத்துக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது. இதுதான் வருங்காலத்திற்கான விவசாயம். இதில் பல முறைகள் இருக்கின்றன. நாங்கள் கற்றுக் கொடுப்பது உயிர்த்தெழும் பூமி என்னும் முறை. பஞ்சபூதங்களையும் எப்படி இணைத்து பயன்படுத்துவது? முழு சூரிய வெளி அறுவடை செய்வது எப்படி? உற்பத்தியில் சமரசம் செய்து கொள்ளாமல் எப்படி மண் வளத்தை பாதுகாத்து தக்க வைப்பது? எப்படி உயிரி கரைசல் பயோ சொல்யூஷன் தயார் செய்வது என்றெல்லாம் கற்றுத்தருகிறோம். உங்கள் பயணங்களில் உங்களை மிகவும் பாதித்த விஷயம் எது? நான் 2003-2004 தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றேன். இதில் நிறைய விவசாயிகள் கூட்டம் கூட்டமாக தற்கொலை செய்து கொண்டதை அறிந்தேன். இவர்கள் யாரும் ஊழல் செய்பவர்களோ அதிகாரத்திற்கு ஆசைப்படுபவர்களோ அல்ல. மிகவும் எளியவர்கள். கஷ்டப்பட்டு உழைக்கத்தான் அவர்களுக்கு தெரியும். அவர்களால் தான் நமக்கு உணவு கிடைக்கிறது. ஆனால் அவர்கள் மீது யாருக்கும் மரியாதை இல்லை. சமூகத்திற்கு இவர்கள் மேல் அக்கறை இல்லை. எந்த மீட்டிங்கில் நான் பேசினாலும் ஏதோ விவசாயிகளின் பிரச்சனை பற்றி நான் பேசுவதாக நினைக்கிறார்கள். ஆனால் இது விவசாயிகளின் பிரச்சனை மட்டும் அல்ல, உண்பவர்களாகிய நமது பிரச்சனையும் கூட என்பதை யாரும் உணரவில்லை. போர்வெல்லுக்காகவும் பட்ட கடனுக்காகவும் சிறுநீரகத்தை விற்கும் விவசாயிகளை நான் பார்த்திருக்கிறேன். குடும்பமாக இருப்பதையெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதற்காக நானும் என் கணவரும் அரசு பணியை துறந்துவிட்டு முழு மூச்சாக இறங்கினோம். இந்தியா முழுக்க 400,000 மைல் பயணம் செய்திருக்கிறோம். என் கணவர் கப்பற்படையில் இருந்தவர். 12 மொழிகள் பேசக்கூடியவர். அதனால் இந்தியாவின் எந்த ஊருக்கு சென்றாலும் அங்குள்ள மக்களுடன் பேச எங்களால் முடியும். அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு தேவையானதை சொல்லிக் கொடுத்து நிலைமையை மேம்படுத்திய பின்னரே ஊருக்கு திரும்புவோம். வந்ததும் அடுத்த பயணம் காத்திருக்கும். அவர்கள் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் மாட்டோம் முடியாது என்று சொல்ல மனம் வருவதில்லை. உடன் கிளம்பி விடுவோம். கடந்த வருடத்தில் 28 நாள் மட்டுமே வீட்டில் இருந்திருக்கிறோம். இந்த வருடம் அதைவிட குறைச்சலாகத்தான் இருக்கும். சந்தோஷப்படுத்திய விஷயம் எது? மேற்கு வங்கத்தின் சுந்தர்பன் என்னும் பகுதி மக்களுக்கு சிறிய அளவில் நிலம் கிடைத்திருக்கிறது. அங்கே அவர்கள் குட்டையை வெட்டி அதில் மீன் வளர்த்து நிலத்தில் நெல்லும் வரப்புகளில் காய்கறிகளும் பயிர் செய்து தங்கள் வீட்டையும் அந்த நிலத்துக்குள்ளேயே கட்டி கொண்டு வசிக்கிறார்கள். இந்த துண்டு நிலத்தை நம்பி 6-7 பேர் கொண்ட குடும்பம் உள்ளது. ஆனால் ஐலா என்ற புயல் தாக்கி நிலம் உவர் நிலமாகிவிட்டது. 10 லட்சம் மக்கள் அங்கே வசிக்கிறார்கள். எய்ட் எங்களை அங்கே அழைத்தது. தன்னார்வலர்கள் எங்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். நாங்கள் போனோம். மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. சாலை வசதியும் இல்லை. மிகவும் ஏழை மக்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது நிலத்தை மட்டும் சரி செய்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் பல மாதங்கள் அங்கு தங்கி 400க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்களை உருவாக்கினோம். திரும்பி செல்லும்போது உங்களுக்கு என்ன கட்டணம் வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அதற்கு, நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். நான் அடுத்த முறை வரும்போது பயிற்சி பெற்றவர்கள் 4000 பேர் இங்கே இருக்க வேண்டும். அதுதான் ஃபீஸ் என்றேன். அதை கேட்டு அழுது கதறி, நிச்சயம் அதைவிட அதிக பேரை உருவாக்குவோம் என்றார்கள். அடுத்த முறை சென்றபோது பயிற்சியாளர்கள் 10000க்கு மேல் உருவாகியிருந்தார்கள். எல்லா நிலங்களிலும் என்னுடைய பெயர் எழுதப்பட்ட பலகையை வைத்திருந்தார்கள். எனக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இன்றைக்கு அங்கே 22,000 பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். வருஷம் ஒருமுறை அங்கே செல்கிறோம். அறிவை புதுப்பிக்கும் பொருட்டாக அவர்கள் 4 கடைகளை கொல்கத்தாவில் திறந்து வியாபாரம் செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார்கள். நாம் உண்ணும் உணவு விஷமாக கூடாதென்றால், விவசாயி குடும்பங்களுக்கு விஷமே உணவாகிவிடக் கூடாதென்றால், உலகிற்கு இன்னும் நிறைய ரேவதிகள் வேண்டும் என்பது நம் மனதில் உரைக்கிறது. அவருடைய சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் வேகம் இருப்பதை உணர்கிறோம். அவருக்கு நன்றி சொல்ல கைகூப்பிய போது நம் மனதும் நன்றி பெருக்கால் நிரம்பியிருந்தது. பாரம்பரிய விதைகளை காக்க வாருங்கள். எங்களுடைய மிக முக்கியமான பணி நம்முடைய பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பது. இதுவரைக்கும் 385 நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கிறோம். இன்னும் காய்கறி போன்ற பலவற்றின் விதைகளை சேகரித்து வருகிறோம். இந்த கட்டுரையை படிப்பவர்கள் தங்கள் ஊரில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொண்டு பாரம்பரிய விதைகள் ஒரு 10 பத்தை ஒரு கவரில் போட்டு எங்களுக்கு குறிப்புகளுடன் அனுப்பலாம். நாங்கள் அவர்கள் அனுப்பிய விதையின் தரத்தை உயர்த்தி அதிக விளைச்சல் தருவதாக்கி அவர்களுக்கே திரும்ப அளிப்போம். அதற்கு ஒரு கேட்லாகையும் தயாரிக்கிறோம். பாரம்பரிய விதைகள் அழியாமல் பாதுகாக்கும் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். எம். ரேவதி. அமெரிக்காவில் ஆர்வம். நான் செப்டம்பர் முதல் அமெரிக்காவில் இருக்கிறேன். தெந்தல் பேட்டி கண்ட நவம்பர் வரை 55 பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு சென்றிருக்கிறேன். 30 மாநிலங்களில் 47 நகரங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன். நேரடியாக அமெரிக்காவின் குறு விவசாயிகள், பெரிய விவசாயிகள் எல்லோருடனும் கலந்துரையாடினேன். உலகளாவிய நிலையில் விவசாயிகள் இணைந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் எங்கும் சவால்கள் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. இயற்கை விவசாயம் அமெரிக்காவில் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சி நிலையங்களும் பல்கலைக்கழகங்களும் ஆர்வம் காட்டுகின்றன. அமெரிக்காவில் இது பற்றி நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆர்கானிக் விளைபொருள்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதில் விவசாயிகள் ஆர்வமாக இருப்பதை காண முடிகிறது. எம். ரேவதி. விவசாயிகள் தற்கொலை. இன்றைக்கு இந்தியாவில் 5 மணி நேரத்திற்கு ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த 10 வருடங்களில் இறந்து போன விவசாயிகளின் எண்ணிக்கை 580,000. ஒரு போரில் இறப்பது போல் இறந்து கொண்டிருக்கிறார்கள். போர்க்களங்களின் மிச்சங்களே இன்று இழுபொருட்களாக மாற்றப்பட்டு விவசாயிகள் இன்றைக்கு ஓர் சந்தையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த சக்கர வியூகத்தின் உள்ளே மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதை தற்கொலை என்பதை விட சமூகம் அவர்களுக்கு இழைக்கும் அநீதி என்பதுதான் சரியாக இருக்கும். எம். ரேவதி. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.